السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن الكريم: ووصينا الإنسان لوالديه حسنا وإن جاهداك لتشرك بي ما ليس لك به علم فلا تطعهما إلي مرجعكم فأنبئكم بما كنتم تعملون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அனைவர்கள் மீதும், உலகில் வாழும் அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா மனித வாழ்வுக்கு வழிகாட்டுவதற்காக ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை அருள்கொடையாக வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை அருள் வளங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவனிடத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அந்த அருள் வளங்கள் அத்தனையுமே வீணானவை தான். எல்லாத்தையும் விட உயர்ந்தது இஸ்லாமிய சன்மார்க்கம் தான். இந்த எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் ஆணி பேராக பதிந்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் உலகத்தினுடைய அத்தனை பொருட்களை விட, ஏன் அவர்கள் உயிரை விடையும் உயிரை விடவும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்திருந்தார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டிய அந்த உயிரையும் துறந்தார்கள். உலகத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லாங்களையும் இஸ்லாத்திற்காக வேண்டி அழித்தார்கள். நாம் எல்லாம் முஸ்லிம்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில மணித்துளிகளை கூட இஸ்லாத்திற்காக வேண்டி நம்மால் ஒதுக்க முடியவில்லை. அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள், வயதை அர்ப்பணித்தார்கள், பொருளை அர்ப்பணித்தார்கள், உயிரையும் அர்ப்பணித்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அவன் எல்லா பொருள்களை விட அதிகமாக நேசிப்பது தன்னுடைய உயிரைத்தான். இந்த உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் திரட்டி வைத்திருக்கிற எல்லா செல்வத்தையும் அவன் இழந்து விடுவதற்கு தயாராகி விடுவான். அதற்கு அவன் தயங்க மாட்டான். ஆனால் அந்த உயிரையும் கொடுத்து இஸ்லாத்தை பாதுகாத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்க, இஸ்லாத்தை பற்றி போதித்த ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையிலும் கூட நம்மை போன்ற பகுதிகளிலே சில நேரங்களிலே சலசலப்புகள் இருந்தாலும் ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே முஸ்லிம்கள் தங்களது பெரும் போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்கள் அந்த நாடுகளிலே வாழ வேண்டியது இருக்கிறது. சொந்த ஊர்களிலேயே அகதிகளாக அவர்கள் ஒதுக்கப்பட்டு கடை ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் என்ன கிடைக்கிறதோ அதை விரித்து படுத்து தனது வாழ்வை கழிக்குகிற சூழ்நிலை உலகத்தின் பல பகுதிகளிலே காண முடிகிறது. ஊடகங்களிலே பார்த்தால் நன்றாக தெரியும், தான் பிறந்த பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மண்ணிலே இருந்தே அகதிகளாக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள். காரணம், அவர்கள் இஸ்லாமியர்கள், வேறு எந்த தவறும் அவர்கள் செய்யவில்லை, எந்த தவறிலும் ஈடுபடவில்லை. முஸ்லிமன் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படிப்பட்ட மிக கொடுமையான பாதிப்புகளுக்குள் ஆளாகி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உலகத்திலே பல நாடுகளிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்திலே இருக்கின்ற முஸ்லிம்கள், உலக மக்களிலே இரண்டாம் மக்கள் தொகையிலே இரண்டாவது இடத்தை வகிக்கின்ற முஸ்லிம்கள் இந்த அக்கிரமங்களை தட்டி கேட்க சக்தியற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடூரங்களை தடுத்து நிறுத்துவதற்கு வலிமை இல்லாதவர்களாக, வலிமை குன்றியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு எதிரான செயல்பாடுகள், இஸ்லாத்திற்கு எதிரான திட்டங்களும் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு வரலாறு ஆய்வாளர்களும் அருங்காலத்தை பற்றிய யூகங்களை தெரிவிக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் ஒரு கருத்தை வெளியிடுகிறார்கள். கிட்டத்தட்ட 2050 வருகிற போது உலகிலே முஸ்லிம்களது ஆதிக்கம் அதிகமாகும், முஸ்லிம்கள் அதிகமாக சிறுபான்மை என்ற நிலையில் இருந்து மாறி பெரும்பான்மையாக மாறிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிற காரணத்தினால் அச்சப்பட்டு பயந்து போய் முஸ்லிம்களுடைய வளர்ச்சியை குன்று செய்வதற்கு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் அவரவர்களுக்கு சக்திக்கு உட்பட்டு, அவரவர்களுக்கு ஒரு வலிமைக்கு உட்பட்டு, அவரவர்களுடைய புத்திக்கு உட்பட்டு என்னென்ன எதிர்ப்பு செய்ய முடியுமோ அத்தனையுமே செய்து கொண்டிருக்கிறார்கள், நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் மீது இன்னும் அந்த பற்றோடு இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. மங்கோலியர்கள் இந்தியாவிலே தங்களது காலை ஊன்றிய நேரத்தில் முஸ்லிம்களாக பார்த்து கருவறுத்து கொண்டு வந்த போது அந்த காலத்தில் உள்ளவர்கள் பயந்து போய் தங்களது பயிரை கூட அரபி அல்லாத தமிழிலும் மற்ற மொழிகளிலும் பெயரை மாற்றிக் கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஏன்னா பார்த்த உடனே அவனுடைய பெயரை கேட்பான், முஸ்லிம் என்ற பெயர் சொன்னால் அவனை கொண்டு விடுவான், சித்திரவதை செய்வான். கொடுங்கோன்மை சமீப காலங்களிலே ஒரு 150, 200, 300 ஆண்டுகளுக்கு மத்தியில் இங்கேயும் அப்படித்தான் நிகழ்ந்து கொண்டிருந்தது. முகலாயர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் அத்தனை அட்டகாசங்களும் ஒடுக்கப்பட்டன, தடுத்து நிறுத்தப்பட்டன. அதுவரையிலும் கடுமையான தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் இந்த நாட்டிலே இருக்கிற முஸ்லிம்களும் ஆளாகி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்படி பார்க்கிற போது அந்த நேரத்திலே தங்களது பெயரை கூட அரபி அல்லாத பெயரை மாற்றிக் கொண்டார்கள், மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே தமிழ் பெயர்களை வைத்துக் கொண்டார்கள் என்றெல்லாம் வரலாறு சொல்லி காட்டுகிறது. அப்படி வந்ததுதான் இந்த சீனி, சர்க்கரை, அதுபோல முத்து போன்ற பெயர்கள் எல்லாம் அந்த தொடரிலிருந்து வந்தவைதான். மார்க்கத்திற்கு முரணில்லாத வகையிலே பெயரை மாற்றிக்கொண்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது. ஆனால் சஹாபாக்கள் அவர்கள் கண்டறியப்பட்ட நேரத்தில், முஸ்லிம் என்று சொல்லப்பட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட நேரத்தில் ஒருபோதும் தங்களது பெயரையும் மாற்றி சொல்லவில்லை, இஸ்லாத்தை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லவில்லை. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி அவர்களை பற்றி பேசி இயேசு என்று சொன்னாலும் கூட அதுக்கும் சம்மதிக்கவில்லை? அதற்காகவெல்லாம் உயிரை விட்ட வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. எப்படிப்பட்ட நெருக்கடி வந்த போதும் அந்த நெருக்கடியை சமாளித்துக் கொண்டார்களே தவிர ஒருபோதும் எதிரிகளோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை, எந்த வகையிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. சவுதி நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சுவனத்திற்கு அறிவிக்கப்பட்ட தோழர்களிலே 10 பேர்களிலே ஒருவர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நல்ல புத்தி கூர்மை உள்ளவர்கள், சிறந்த வீரம் உள்ளவர்கள், மற்றவர்களைப் போல இல்லாமல் நல்ல ஒழுக்க சீலமாக நடந்தவர்கள். அறியாமை காலத்திலும் கூட எந்த வீணான செயல்களையும் ஈடுபடாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர்கள். குடிப்பழக்கம், பெண்களுடைய தொடர்பு, இது மாதிரியான எந்த வழக்கமும் இல்லாது தன்னை புனிதத்துவமாக வாழ்ந்து காட்டியவர்கள். அறியாமை இஸ்லாம் வருவதற்கு முன்னமே அப்படி இருந்தவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வைத்த போது அதை அவர்கள் கட்டி பிடித்துக் கொண்டார்கள். முஸ்லீமாக மாறிவிட்டார்கள். அதை தன்னுடைய தாயாரிடத்திலே சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், தாயாரிடத்திலே அவர்களுக்கு அதிக அன்பு இருந்தது, அதிக பாசம் இருந்தது. தாயாருக்கும் அதுபோலத்தான் தன் மீது மிகப்பெரிய அளவிலே பாசம் இருந்தது. ஒருவரை ஒருவர் அவ்வளவு நேசித்து வந்தார்கள். தாயிடத்திலே சொன்னால் அவர்கள் வருத்தப்பட்டு விடுவார்களே என்ற காரணத்தினால் அவர்களை மறைத்து வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்தில் தாய்க்கு இந்த விஷயம் தெரிந்து விட்டது. மகனை அழைத்து சொன்னார்கள், மகனே, ஏதோ ஒரு புதிய மதத்தை நீ பின்பற்றுவதாக கேள்விப்பட்டனே, உண்மையா என்று கேட்டார்கள். அப்போது மறைக்க முடியவில்லை, சொல்லிவிட்டார்கள், உண்மைதான். தாயார் கேட்டார், நம்முடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை விட்டு விட்டு புதிதாக முகமது என்று சொல்லுகிற ஒருவர் சொல்லுகின்ற பேச்சை கேட்டானே போய்கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இல்லை தாயே, அந்த முகமது அல்லமீன் என்பவர் நமது மூதாதையர்களான இப்ராஹிம் நபி எந்த மார்க்கத்தை சொன்னார்களோ அந்த மார்க்கத்தை தான் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார். இடையிலே வந்தவர்கள் அதை விட்டுவிட்டு வேறு வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களே தவிர உண்மை மார்க்கம் அதுதான் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். தாயார் கேட்கவில்லை. எவ்வளோ தாயார் வற்புறுத்தியும் அவர்கள் இல்லை இல்லை, நான் இதை விடமாட்டேன் என்று உறுதியாக சொன்னது காரணத்தினால் தாயார் சொல்லிவிட்டார், நீ அந்த மார்க்கத்திலிருந்து விலகவில்லை என்று சொன்னால் இன்றிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், அதுபோல தலையில எண்ணெய் போட மாட்டேன், நிழலிலே ஒதுங்க மாட்டேன், வெயிலிலே கிடப்பேன். அப்படியே நான் வெயிலிலே பசியாகவும் தாகத்தோடும் கிடந்து நான் இறந்து போவேன். நான் இறந்து போன பிறகு மக்கள் எல்லாம் உன்னை சொல்வார்கள், ஒரு தாயை கொன்று விட்டான் என்று சொல்வார்கள். அந்த பழிச்சொல்லுக்கு நீ ஆளாகிவிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல, அப்போதே போய் வெயிலே உட்கார்ந்து வீட்டை விட்டு வெளியிலே போய் வெயிலிலே உட்கார்ந்து விட்டார் அந்த தாயார். ஒரு நாள் கழிந்தது, இவர்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாகி விட்டது. என்ன செய்வது, எப்படி தாயை சமாதானப்படுத்துவது, என்ன சொல்லியும் தாயார் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசியில் ஒரு வாராக ரசூல்லா அவர்களே வந்தார், யார் ரசூலல்லா, நிலைமையின் மோசமாக இருக்கிறது, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், அல்லாஹ் சொன்னான், மனிதர்களுக்கு நாம் அவர்களது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யும்படி வசியத்தை செய்திருக்கிறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய வசியத்து என்னவென்று சொன்னால், பெற்றோர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களிடத்திலே நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் அவர்களுக்கு வசியத்தாக நாம் செய்திருக்கிறோம் என்றாலும், உங்களுக்கு எந்த விஷயத்திலே அதை பற்றிய விளக்கம் இல்லையோ, அது மாதிரியான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும்படி அவர்கள் உங்களிடத்தில் ஏவுவார்களானால், உங்களை வற்புறுத்துவார்களானால், பலா துதியோமா, அவர்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டாம், கட்டுப்பட வேண்டாம், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொன்னாலும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க சொன்னாலும், அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவீட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர தாயாருடைய கட்டளைக்கு பணியக்கூடாது, அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. இளைய மருத்துவக்கும் நீங்கள் அத்தனை பேர்களும் எண்ணின் பக்கமே மீள வேண்டியவர்கள். அந்த நேரத்தில் இப்போ உணர்த்தியிருக்கும் விமாக்கொன்றும் தாமலும் நீங்கள் எதை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருந்தீர்களோ அதை பற்றி நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். வசனத்தை இறக்கிய உடனேயே அவர்களுக்கு உடலிலே ஒரு புது தெம்பு ஏற்பட்டது போன்று தோன்றியது, ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது போன்று தோன்றியது. நேராக தாயாரிடத்திலே சென்றார், செய்தியை சொன்னார், தாயே, நீங்கள் என்னின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும், நானும் உங்களின் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை விடவும் உங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களை போன்ற பாசம் உள்ள 100 தாய்மார்கள் எனக்கு கிடைத்து உங்களை போலவே என்னை இந்த மார்க்கத்திலிருந்து விட்டுவிட வேண்டும் என்று நிர்பந்தித்து ஒவ்வொருவராக இறந்து போனாலும் அந்த 100 பேர்களை நான் இழப்பேனே தவிர ஒருபோதும் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் வெளியேற மாட்டேன். நீங்க வச்சிருக்கிறது மாதிரி 100 பேர் பாசம் வைத்திருந்து அந்த 100 பேர் ஒவ்வொருத்தருக்கு பின் ஒருவராக இறந்தே போனாலும் கூட நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன், முகம்மதை பின்பற்றுவதை விட்டுவிட மாட்டேன் என்று சொன்னார்கள். சொன்ன காரணத்தினாலே அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு சுவனத்தை உலகத்திலே அறிவிப்பு செய்து விட்டான். அந்த தாயார் பார்த்தார், என்ன பையன் இவ்வளவு வைராக்கியமா இருக்கானே அப்படின்னு யோசித்து விட்டு இஸ்லாத்தை பற்றி தெரிய ஆரம்பித்தார். தெரிந்த பிறகு அவரும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். உலக வரலாறு நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்களோ, இஸ்லாத்தை பற்றி விமர்சனம் செய்கிறார்களோ, அப்படி நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில விமர்சனம் செய்பவர்கள் எதிர்ப்பாளர்களுடன் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டே இருப்பார்கள். செய்திகளை பார்த்தால் நன்றாக தெரியும். ஒரு கட்டத்திலே மிக மோசமானவராக இருந்தவர்கள் கடைசியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சமீபத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறாக பணம் எடுத்த அந்த பணத்தை எடுத்தவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ரவுலா சரீஃபிலே சென்று மன்னிப்பு கேட்டு கண்ணீர் வடித்தார் என்றெல்லாம் செய்திகளை பார்த்தோம். இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை, இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் முஸ்லிம்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இஸ்லாத்திலிருந்து ஒரு ஊர் நூல் அளவுக்கு கூட பின்வாங்குகிற சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படிப்பட்ட முஸ்லிம்களை பார்த்தால்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷப்படுகிறான். அதுபோலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே ரோம் கிறிஸ்தவர்களுடைய நாடு, மிகப்பெரிய வலிமை வாய்ந்த நாடு அந்த காலத்திலே, வல்லரசு என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து பெற்ற நாடு. அந்த ரோமிலே இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்காக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உமர் பின் கத்தாபுடைய ஆட்சி காலத்திலே ஒரு குழு, ஒரு படை அங்கே அனுப்பப்படுகிறது. அந்த ரோம் அரசர்கள் அந்த அரசர் இவர்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை, போருக்கு பிரகடனம் செய்தான். போர் நடைபெற்றது. அந்த முஸ்லிம்கள் அத்தனை பேர்களும் கொல்லப்பட்டு போனார்கள். தோல்வி ஏற்பட்டது. தளபதியாக இருந்த அப்துல்லா பின் ஹுதைஃபா என்று சொல்லுகிற சஹாபி, அவர்களும் சில தோழர்களும் பிடிக்கப்பட்டு அரசருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்கள். அரசர் சொன்னான், நீங்கள் கொண்டிருக்கிற அந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு எங்களது மதத்தில் இணைவதாக இருந்தால் நான் உங்களை உயிரோடு விட்டுவிடுகிறேன் என்று சொன்னான். ஒருபோதும் அது நடக்காது என்று சொன்னார்கள். நடக்காது என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டால் அதற்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்தார். நீ எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு அடுப்பு மூட்டப்பட்டது. அதில் அவர் இடத்தே இருந்த பெரிய அண்டாவை கொண்டு, ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்து அந்த அடுப்பில் வைக்கப்பட்டு அதில் நீர் முழுவதுமாக ஊற்றப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டது. கடுமையான, அதாவது வெந்து போய் நீர் கொதித்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முஸ்லிமை தூக்கி அரசன் அந்த அண்டாவிலே போட்டார். சற்று நேரத்திலே அவர் அப்படியே உடல் வெந்து போய் கைகளும் கால்களும் தனித்தனியாக பிரிந்து போயின. இதை பார்த்து அப்துல்லாவின் உதவிப்பாளர்கள் அழுதார்கள், கதறினார்கள். இப்போது அரசன் வந்து கேட்டான், நீங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை விடுவதாக இருந்தால் உயிரோடு விட்டு விடுகிறேன், இல்லைன்னா இது மாதிரிதான் தண்டனை என்று சொன்னான். ஒருபோதும் நடக்காது என்று அவர்கள் சொன்னபோது இரண்டாவது முஸ்லிமையும் அப்படித்தான் போட்டான். அவரும் அப்படி இருந்த இறந்து போனார். கடைசியாக கேட்டான், மிஞ்சியிருப்பது நீ மட்டும்தான், நீ தப்பிப்பதற்கு வழியை நான் சொல்லுகிறேன், மரியாதையாக நான் இந்த மதத்திலே இருந்து நீங்கி உன்னுடைய மதத்திற்கு வந்து விடுகிறேன் என்று சொல்ல உன்னை விட்டு விடுகிறேன் சொன்னார்கள். நாங்கள் வாழ்வதே இஸ்லாத்திற்காகத்தான், எங்கள் உயிரே இஸ்லாத்திற்காகத்தான், எங்கள் உடைமைகள் அத்தனையுமே அதற்காகத்தான் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உயிர் எனக்கு பெரிதல்ல, இஸ்லாம் தான் பெரிது என்று சொன்னார்கள். அவர்களை உடனடியாக அதிலே போட்டு விடாமல் அரசன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவருடைய கால்கள் இரண்டையும் பிணைத்து கட்டி அந்த கொதித்துக் கொண்டிருக்கிற அண்டாவுக்கு நேராக தலைகீழாக தொங்க விட்டான். அந்த வெப்பம், அந்த நீருடைய வெப்பம் முகத்திலே அடித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். இதை பார்த்த உடனே காவலாளர்கள் சொன்னார்கள், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்ன போது திரும்பி இருப்பார், மாறி இருப்பார் என்று சொல்லி அவர்களை அவிழ்த்து விடுங்கள் என்று அரசன் சொன்னான். அவிழ்த்து விடப்பட்டது. இப்போது சொல், என்ன சொல்கிறாய், எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னார், நீ எனக்கு இந்த தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி நான் அழவில்லை, நான் மரணிப்பது உறுதி, அதை நான் தினமாக நான் உறுதியாக நம்பிவிட்டேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொன்னார்கள். அதை கேட்ட அரசன் கோபம் அடைந்து அவர்களையும் தூக்கி அதிலே போட்டு விட்டான். எந்த நிலையிலும் இங்கே இஸ்லாத்திற்கு எதிரான விஷயங்களுக்கு சமரசம் என்பது கிடையாது, ஒத்து போவது என்பது கிடையாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் இப்படித்தான் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி மட்டுமல்ல, ஒரு நாட்டில் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சி நடைபெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர்கள் வசிக்கின்ற பகுதி, அவர்கள் அந்த இடங்களிலே பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதி அந்த நாட்டிற்கு ஒரு ஆபத்து என்று சொன்னாலும் கூட உயிரே விடுகிறவர்கள் முஸ்லிம்கள். மற்றவர்களெல்லாம் காட்டி கொடுத்து காசை வாங்கிவிட்டு போய்விடுவார்கள். இஸ்லாமியர்களுடைய சுதந்திர நாட்டினுடைய சுதந்திர காலத்து வரலாறு எடுத்து பாருங்கள், எத்தனை முஸ்லிம்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? இந்த நாட்டிலே நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், நாட்டினுடைய குடிமரம் பெற்றவர்கள், இந்த நாட்டு பற்று மிக்கவர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம், அவர்களது மூதாதையர்கள் எல்லாம் பணம் வாங்கி நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் தான், தளபதிகளை காட்டி கொடுத்தவர்கள் தான் இன்றைக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்காயில் ஒரு முஸ்லிம் அப்படிப்பட்ட கீழ்த்தனமான செயலை செய்ததாக வரலாறு இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி ஒருவரையும் பார்க்க முடியாது. உணர்வும் பூர்வமாக அவர்கள் அதிலே இறங்கி தங்களது உயிரை போனாலும் சரி, பொருளும் எல்லாமே விட்டுவிட்டாலும் சரியே, இந்த நாடு எனக்கு முக்கியம் என்று நிலைத்தவர்கள் தான். வரலாறு பேசுகிறது, அந்த காலத்திலே சுதந்திர காலத்திலே முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த நேரத்தில் இருந்த தொகையை விட, அந்த விகிதாச்சாரத்தை விட பன்மடங்கு அதிகமாக சுதந்திரத்திற்காக உயிரை விட்டிருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து இவர்கள் வெளியில போங்க என்று சொல்கிறார்கள், இங்கே உங்களுக்கு இருப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்கிறார்கள். சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயம், பாரத மாதா கே ஜே என்று எல்லா இந்தியர்களும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு கருத்து. ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு வகுப்புவாதத்தை உண்டாக்கி, ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி முஸ்லிம்களை அமைதியாக வாழவிடக்கூடாது என்பதுதான் அவருடைய திட்டம். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் நினைத்தான் என்று சொன்னால் அது சீக்கிரத்திலேயே இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவான். முழுமையான ஈமான் கொண்டவர்கள் முஸ்லிம்கள் அதை சொல்ல வேண்டும். இதற்காக வேண்டிய எத்தனை எத்தனை விவாதங்கள், எத்தனை எத்தனை சர்ச்சைகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற ஒரு முஸ்லிம் எம்எல்ஏ, அதை நான் சொல்ல மாட்டேன் என்ற சொன்ன காரணத்திற்காக வேண்டி சட்டமன்றத்தில் இருந்து அவர் இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதுபோல இன்னொரு எம்பி, என்னுடைய கழுத்தில் கத்தியை கொண்டு நிறுத்தினாலும் கூட இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அப்படி சொன்னதற்காக வேண்டி யூபியிலே கான்பூர் என்கின்ற ஊரிலே அவருக்கு எதிராக பெரிய போராட்டமே நடந்திருக்கிறது. டெல்லியில இருக்கக்கூடிய தேகம்பூர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில இஸ்லாமிய மாணவர்கள், அரபு படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கு கலைப்பாற சென்ற போது 4-5 பேர்கள் அவரிடத்திலே வந்து வற்புறுத்தி இருக்கிறார்கள், பாரத மாதா கே ஜே என்று சொல்லி என்று சொல்லி. அவர் சொல்ல மறுத்ததின் காரணத்தினால் மிருகத்தனமாக அடித்து அந்த 3 மாணவர்களையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்க? இது போன்ற நிறைய, அதாவது அவர்களுடைய முஸ்லிம்கள் அந்த நான் கழுத்திலே கத்தி வைத்தாலும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவரை விமர்சனம் செய்கிற போது அவருடைய நாக்கை யார் துண்டித்துக் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னவருக்கு 1 கோடி ரூபாய் பரிசா நாக்கை துண்டித்துக் கொண்டு வந்தால். முஸ்லிம்கள் அப்படி சொல்வதாக இருந்தால் அந்த நாட்டில் அவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லிம்களுடைய மதம் இப்படி சொல்வதை தடுப்பதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஒரு மதம் இங்கு தேவையில்லை. என்னைக்காவது முஸ்லிம் மற்றவர்களை பற்றி பேசுவாரா? அவர்களை பற்றி விமர்சனம் செய்வாரா? 100 வருடங்களுக்கு முன்னால் இயற்றப்பட்ட ஒரு தேசிய கீதம் என்று இயற்றப்பட்டதுதான் இந்த வந்தே மாதரம். அதே முஸ்லிம்கள் உச்சரிப்பது கிடையாது. சுதந்திர காலத்திற்கு முன்னால் இருந்தே முஸ்லிம்கள் அந்த பாடலை உச்சரிப்பதில்லை. ஏன்னா இந்த 2 பாடல் மாட்டோம். ஏன்? சாதாரணமாக நம்மிடையே மற்றவர்களை பார்த்து வணக்கம் என்று கூட சொல்லக்கூடாது இல்லையா? முகமன் கூறுவதற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்வார்கள். தமிழகத்திலே வணக்கம் என்று சொல்லுகின்ற வணக்கம், ஒரு முஸ்லிம் இன்னொருவரை பார்த்து வணக்கம் என்று கூட சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் வணக்கம் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது, வேறு யாருக்கும் அதை காணிக்கையாக செலுத்த முடியாது. வாயாலும் கூட வார்த்தையாலும் கூட சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற போது இங்கே இந்த சிலைகளை துதிக்குகின்ற வணங்குகின்ற வரிகளை எப்படி முஸ்லிம்கள் உச்சரிக்க முடியும்? எனவேதான் அப்படி முடியாது என்று மறுக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு முன்னாலும் கூட இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை முஸ்லிம்கள் சொல்லியதில்லை. அதற்கு பிறகுதான் அதில் இப்படிப்பட்ட வரிகள் அமைந்திருக்கிறது என்ற காரணத்தினால் தான் ஜனகன மனகன நாயக ஜெயஜெய என்ற பாடலை அதற்கு பிறகு துவக்கப்பட்டது. அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லாத காரணத்தினால் அது எல்லோருமே சொல்லுகின்ற நிலை உண்டாகிவிட்டது. சமீபத்தில் 2006 அந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்ட 100 வருஷம், அந்த 100 வருஷத்தை கொண்டாடுகின்ற வகையில் மத்திய மாநில அரசுகள் ஒரு அறிக்கை விட்டன. எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சரியாக 11 வந்தே மாதரம் பாடல் மாணவர்களால் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு. அப்ப இந்த மதவாத கட்சிகள் ஆட்சியிலே கிடையாது. அப்போது முஸ்லிம்கள் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்தார்கள், நாங்கள் சொல்ல முடியாது, ஆரம்ப காலத்திலே இருந்து எதிர்ப்பு அதற்கு இருக்கிறது, நாங்கள் சொல்ல முடியாது என்று சொன்னபோது அரசாங்கம் பின்வாங்கியது, பின்வாங்கிவிட்டு அடுத்து சொன்னது, மொழிய வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம், ஆனால் அது கட்டாயம் அல்ல, விருப்பம் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்ளலாம், விருப்பம் இல்லாதவர்கள் விட்டுவிடலாம் என்று சொல்லி அதிலிருந்து திரும்பிவிட்டது. இதுதான் மதசார்பற்ற நாடு என்பதற்கு அர்த்தம். இந்தியா என்பது ஒரு மதத்திற்கு சொந்தமானதல்ல, எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். இங்கே பல மதங்கள் இருக்கின்றன, பல கலாச்சாரங்கள் இருக்கின்றன, பல மொழிகள் இருக்கின்றன. அத்தனையுடைய கூட்டு நிலைதான் இந்தியா என்பது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு சொந்தமானதல்ல. இந்தியாவை மீட்டுவதற்கு முஸ்லிம்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடாக வேறு எந்த சமுதாயமும் செய்யவில்லை, அடித்து சொல்ல முடியும். இப்படி இருக்கிற போது நாங்களே வெளியே போனோம், என்ன தேவை இருக்கிறது? எங்களை வெளியே போக சொல்றதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது? வெளியெல்லாம் போக முடியாது, இங்கதான் இருப்போம், என்ன நடந்தாலும் இங்கேதான் கிடப்போம். எங்களுக்கு உரிமை பெற்றது, எங்களுடைய எங்களுக்கு பாத்தியப்பட்டது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில்? இந்த தேசிய கீதம் என்று இந்த பாரத மாதா கேஜி என்ற வரியே கிடையாது, வார்த்தை அது அரசியலமைப்பு சட்டத்தில். அது மட்டுமல்ல, முஸ்லிம்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இந்திய குடியுரிமையை பெற்றவர்கள். அவரவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அந்தந்த மதங்களை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றிக் கொள்ளலாம், அதுக்கு யாரும் தடை விதிக்க முடியாது. அவரவர்களுடைய மத அனுஷ்டானத்தின்படி அந்த வழிமுறையின்படி வாழ்வதற்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படி செய்யாத இப்படி செய்யாது என்று யாரும் சொல்ல முடியாது என்பதாக ஒவ்வொருத்தருக்கும் தனியான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 25 முதல் 28 வரை உள்ள பாராக்களை எடுத்து பார்த்தால் இந்த சட்டங்கள் அதில் இருக்கும். அது மட்டுமல்ல, மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடியவர்களுக்கு, மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடியவர்களுக்கு தண்டனை சட்டமும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். மத வணக்க ஸ்தலங்களை அதனுடைய புண்ணியத்தை கெடுப்பது, மத உணர்வுகளை தூண்டும்படியான வார்த்தைகளை பேசுவது, மதங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை உண்டாக்கி பிரச்சனைகள் உண்டாக்கி குழப்பங்களை ஏற்படுத்துவது, இதெல்லாம் தண்டனைக்குரிய சட்டங்கள் ஆகும். எந்த சட்டத்தையும் பின்பற்றுவதில்லை. அது மட்டுமல்ல, இப்படி பேசுகிறவர்கள் நாக்கை அறுத்து வந்தால் 1 கோடி ரூபாய் தருவேன் என்று சொல்கிறவர்கள், இவர்கள் இந்த நாட்டில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள், இங்கிருந்து இவர்கள் வெளியேறிவிடட்டும், எங்காகிலும் போய்விடட்டும் என்று பேசுகிறவர்களை எந்த சட்டமும் இதுவரையில் ஒன்றும் செய்யவில்லை. அதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன இங்க நடந்து கொண்டிருக்கிறது? காட்டு மிராடி தர்பாரா நடந்து கொண்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய வழிமுறையைத்தான் இந்த சமுதாயம் பின்பற்றும். அவர்கள் சொல்லி தந்த வாழ்வின்படிதான் இந்த சமுதாயம் வழி நடத்துமே தவிர அவ்வப்போது இதுபோன்று ஏதாவது ஒன்றை சுட்டு முஸ்லிம்களினுடைய உணர்ச்சிகளை கிளறி குழப்பத்தையும் மிகப்பெரிய அதாவது கலவரங்களையும் உருவாக்குவதற்கான முயற்சிகள் தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் இங்கே நான் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கே சொல்லி காட்டினேன். முஸ்லிம்கள் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரையிலும் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளையோ அதை பற்றிய எந்த விதமான விஷயங்களிலும் ஈடுபட மாட்டார்கள், அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள். குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி சமரசமாக போய்விடலாம் என்பது இதிலே நடக்காது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள், ஈமானோடு தான் இருப்பார்கள். வார்த்தையாலும் கூட இறைவனுக்கு இணை வைக்கின்ற வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர்ந்து அந்த நிலையை நிற்க வேண்டும். இது போன்று இவர்கள் அல்ல, இவர்களுடைய அப்பம் பாட்டம் பூட்டம் எல்லாமே பார்த்து விட்டார்கள். போட்டு போய்தான் இன்னைக்கு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இஸ்லாமியர்களை ஒருபோதும் யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் தருவது முஸ்லிம்களுக்கு இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இது மாதிரியான சலசலப்புகள் வருகின்ற நேரத்தில் அமைதி காத்து, ஏனென்றால் முஸ்லிம்கள் கொந்தளித்து விடக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. இப்படியெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அல்லாஹ் தஆலா மகத்தான வெற்றியை நமக்கு பின்னால் ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு அறிகுறிதான் இவைகள். அல்லாஹ் அந்த வெற்றியை வருகிற போது நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். வல்லரஹ்மான் எதிரிகளை தலைகுனி வைப்பான் என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே எந்த பகுதியில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அவர்கள் இஸ்லாமிய நடைமுறைகளை கடைபிடித்து வாழ்வதற்கு மிகப்பெரும் உதவியாகவும் தோற்றிக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹ்ரதவான் அலமதுல்லா இருக்கிறார்கள். அஸ்லாமலை சுண்ணத்துள்ள